திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இதனைத் தொடர்ந்து அவவேடம் என்ற தலைப்பு. பயன்படாத வேடம், தவத்தோர் வேடத்தை பூண்டு சிவனடியை காணக்கூடிய பயன் தராத வேடம். அப்ப அதனால அந்த வேடத்தால என்ன பயன்? சிவன் திருவடி நமக்கு கிடைக்கணும், அதை காணணும். அப்படி இல்லைன்னா இந்த வேடத்தால ஒரு பலனும் இல்லை அப்படின்னு அழகா சொல்றாரு. அது எதுக்கு அப்படின்னா, முதல்ல உலகத்தை மறுட்டுவதற்கு. அப்ப அருளை பெற்று ஞானம் கைவரப் பெறாதார் வேடம் வந்து அவவேடம். அருளை பெற்றா என்ன வந்துடணும்? கண்டிப்பாக ஞானம் கைவரப் பெற வேண்டும் என்பதை சொல்லி இதுல இப்போது என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். ஆடம்பரம் கொண்டு அடிசில் உண்பான் பயன், வேடங்கள் கொண்டு விரட்டிடும் பேதைகள், ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் காணீர் சிவனவன் தாள்களே என்று சொல்லுகின்றார். ஆடம்பரங்களை தாங்கி சோறுண்டு வாழ்வதையே பயனாக வச்சு இந்த தவ வேடங்களை தரித்து உலகத்தை விரட்டக்கூடிய பேதைகளே அப்படின்னு சொல்றார். அந்த ஆடம்பரமா நீங்க அந்த வேடத்தை தரிக்காதீங்க, ஆனா அந்த உண்மையிலேயே நீங்க அன்பு கொண்டு இறைவன் அடியை தரிசியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆடம்பரம் என்னது அப்படின்னா, இவர் சிறந்த அடியார்னு எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தோல் உடை ஜடைமுடி போன்ற வேடங்கள். அடிசில் அப்படின்னா சோறு. உண்பான் பயன் அப்படின்னா வயிறு வளத்தல் ஒன்றைத்தான் பயனா கருதி உணவு உண்ணுவது போல. வேடங்கள் அப்படிங்கிறது 10 அடையாளங்கள் சிவனடியார்களுக்குன்னு அப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த பாடல் உணர்த்துகிறது. விருட்டிடும் அப்படின்னா இவன் மெய்யடியான் என்று உலகவரை நம்ப செய்யு, நம்ப செய்து மயக்கக்கூடிய பேதைகள். உலக ஏமாற்றுவதாக நினைச்சு தானே ஏமாந்து போறாங்க அவங்க, அறிவிலிகள் அவங்கெல்லாம் அப்படின்ட்டு மிக அழகாக சொல்லி. ஆடுதல் அப்படிங்கறதெல்லாம் என்னதுன்னா, இறைவன் மீது வைத்த எல்லை இல்லாத அன்பால விளையக்கூடிய மெய்ப்பாடுகள் என்று அழகாக சொன்னார். பொய் வேடத்தால் பயனில்லை, மெய்மையாம் அன்பை செய்யுங்கள் என்று நமக்கு இந்த பாடலில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். திருவாசகத்திலே தவமே புரிந்திலன் ஒரு ஏகாரம், தன்மலர் இட்டு முட்டாது இறஞ்சேன், அவமே பிறந்த அருவினையேன் என்று சொல்லுவார். அவம் இல்லையா, இதுலயே அவவேடம் தான் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன், நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய். அடுத்தால ஒரு பிறவி இருந்தாலும் என்ன, கரைக்காலமையார் கேட்ட மாதிரிதான், பிறவி எப்ப நீங்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது, ஆனால் அது எப்ப நீங்குதோ அது வரையிலும் மிக அழகாக நமக்கு அதுல சொல்றார். உன் திருவடிதான் எனக்கு வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். நமது திருநாவுக்கரசு சுவாமிகளும் மிக அழகாக அடியார்களுடைய சிறப்பை எல்லாம் நமக்கு பல இடங்கள்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த மெய்ப்பாடுகளை பத்தியும் பல இடங்கள்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து, ஞானமில்லா வேடம் பூண்டு இந்த நாட்டிடை ஈனமதை செய்து இறந்துண்டு இருப்பினும் மான நலங்கெடும் அப்புவி, ஆதலால் ஈனவர் வேடம் கழிப்பித்தல் இன்பமே. தவ வேடம் நமக்கு தெரியும், அந்த போலியான தவ வேடம் அதுதான் அவவேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அகற்ற வேண்டியது மிக மிக இன்றியமையாதது என்று சொல்லுகின்றார். சிவஞானம் பெறாதவங்க தவ வேடத்தை மட்டும் பூண்டு இந்த நாட்டுல என்ன செய்யறாங்கன்னா, இழிவான காரியங்களை எல்லாம் செய்கின்றார்கள். பிச்சை எடுத்து உண்டு உயிரோட இருக்காங்க, ஆனா அந்த பூமி அதுதான் என்னது, பெரிய நன்மைகள் கழியும். அதனால இழி சனர்களாகிய அவர்களுக்கு வேடத்தை அகற்றுதல் இன்பமாகும். அதாவது அவ வேடத்தோட உலகத்துல யாராவது இருந்தால் பூமி வளம் குன்றும். பல நேரங்கள்ல பல நிகழ்வுக்கு காரணம் நமக்கு தெரியாது, அழகா சொல்லிட்டா இருப்பாருங்க, அவவேடத்தர் வாழக்கூடிய பூமியுடைய வளம் குன்றும் என்று சொல்லிவிட்டார். அடுத்து அந்த பாடல்ல ஈனமதை செய்து, இல்ல ஈனம் அப்படின்னா கூடா ஒழுக்கம், கொலை களவு போன்ற இழிச்செயல்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு தவற செய்யறதுனால மானம் இல்லையா, அந்த புவி மான நலம் கெடும் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லி அடுத்து என்ன சொல்லிட்டாரு, வேடத்தை கழிச்சு உலகத்தவர்ல ஒருவர் ஆக்கினால் அவர்களுக்கு வரக்கூடிய தீங்கெல்லாம் குறையும் என்று எடுத்துரைக்கின்றார். இன்பமும் துன்பமும் நாட்டார் இடத்துள்ள நன்செயல் புஞ்செயலால் அந்த நாட்டிற்காம் என்ப இறை நாடி நாள்தோறும் நாட்டினின் மண்பதை செப்ப செய்யின்மையாம் வாழுமே, செப்பஞ்செயின் வையம் வாழுமே என்று சொல்கிறார். கடைசி வரி வந்து மண்பதை செப்பம் செய்யின் வையம் வாழுமே என்று சொல்லுகிறார். அதாவது அவவேடம் உள்ளவங்களை அகற்றணும், அரசனோட கடமை, தலையாய கடமை என்று சொல்லுகின்றார். இப்ப இன்ப துன்பம் அது நாட்டு மக்களுக்கு வருது, நாட்டாரிடத்தில் இருக்கிறது. நற்செயல் புஞ்செயல், நஞ்செயல் புஞ்செயல், அதுதான் புண்ணியமும் பாவமும். அது வந்து அவர்கள் வாண்டுகின்ற நாட்டிற்கு இல்லையா, இந்த முன்னோர்கள் முதியோர்கள்லாம் சொல்லுவாங்களாம், ஒவ்வொருத்தரும் செஞ்ச புண்ணிய பாவங்கள்லாம் அந்த நாட்டுக்கு என்று. அதனால அரசன் வந்து இதை நன்றாக ஆராய்ந்து நாள்தோறும் நாட்டில் வாழக்கூடிய மக்களை செப்பம் செய்ய வேண்டியது அவசியம் என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஆக இன்ப துன்பங்கள் மக்களிடையே உள்ளன, அவை புண்ணிய பாவங்களால் உண்டாகின்றன, அப்படிதானே. அடுத்து அதை இறைவன் அதாவது அரசன் ஆராய்ந்து அறிந்து திருத்த வேண்டும், அது அவனுடைய தலையாய கடமை என்று நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இழிகுலத்தார் வேடம் பூண்பர் மேலெய்த வழிகுலத்தோர் வேடம் பூண்பர் தேவாக பழிகுலத்தாகிய பால் சண்டரானார் கலிகுலத்தோர்கள் கழைய பட்டோரு என்று சொல்லுகின்றார். இப்படி வேடம் பூண்பதால் என்ன பயன் அப்படின்னு சொல்லும் போது, தாழ்ந்த குலத்துல உதித்தோர்கள் தான் வந்து மேல்நிலை அடைவதற்காக வேடங்களை பூண்பார்கள், பரம்பரையாக வந்த உயர் குலத்தோர்கள் தாம் தெய்வமாவதற்காக வேடங்களை பூண்பார்கள், அந்த பழிக்கப்பெறக்கூடிய குலத்தில் உதித்த பாலான சண்டாளர் வேடம் பூண்டால் அவர்கள் கழிக்கத்தக்க குலத்தோர்கள் ஆவார்கள், அவர்கள் எல்லாம் நீக்கத்தக்கவர்கள் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். குலத்தளவே ஆகுமாம் குணம் அப்படிங்கிறதுக்கு இருக்க, தாழ்ந்த குலத்தோர் தவவேடம் பூண்டு இமே அதாவது நல்ல அது தவவேடத்திலேயே ஒழுகினாலும் உயர்ந்தோராக மதிக்க பெறுவார்கள், அதைத்தான் இங்கன அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அப்போ உயர்ந்த குலத்தோர் வேடம் பூண்டால் தெய்வமாகவே போற்றப்படுவார்கள், வழி வழியா தவம் ஜபம் பூஜை செய்யக்கூடிய மரபுல வந்தவங்கதான் வழிகுலத்தோர் அப்படின்னு சொல்லியிருக்கு. பழிகுலம்னா செய்யக்கூடிய தீமைகளால் உலகம் பழிக்கும் குலம். பால் சண்டர் அப்படிங்கிறது தன்னோட வாழ்நாளை பால் செய்து கொள்ளக்கூடிய சண்டாளர். இவங்க ஜாதியில சண்டாளரும் சரியா, அடுத்து தர்மத்தால் சண்டாளரும் என இரு வகையாக இருக்கின்றார்களாம். சரி, அப்போ அவர்கள்ல சாதியால் இழிந்த சண்டாளர் வேடம் பூண்டு உயர்வார்கள் அப்படின்னு சொன்னப்பட்டதுனால உயர்குடியில பிறந்தாலும் ஒழுக்கம் தவறிய கன்ம சண்டாளர்களை சரினு அவர் வந்து பாதுகாக்கின்றார். அடுத்து ஆக அவர் வந்து இந்த வேடம் பூண்பது எப்படி இருக்கிறது, அதன் பயன் என்ன என்பதை இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தினார் இல்லையா. சரி, அப்ப தாழ்ந்த குலத்தில் உதைத்தவர்கள் தான் வந்து மேல்நிலை எய்வதற்காக அந்த வேடங்களை பூண்பார்கள், பரம்பரையா வந்தவங்க உயர் குலத்தவர்கள் தான் தெய்வம் ஆவதற்காக அந்த வேடங்களை புனைவார்கள் இல்லையா. பழிக்கப்படக்கூடிய குலத்தில் உதித்த பாலான சண்டாளர் வேடம் பூண்டால் அவர்கள் கழிக்கத்தக்க குலத்தோர்கள், அதாவது நீக்கத்தக்கவர்கள் என்று நமக்கு அதிலே எடுத்துரைத்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். பொய்தவம் செய்வார் புகுவர் நரகத்து, பொய்தவம் செய்தவர் புண்ணியராகார், பொய்தவம் மெய்த்தவம் போகத்துள் போக்கியம் சத்திய ஞானத்தால் தங்கும் தவங்களே அப்படின்ட்டு. பொய்யான தவ வேடத்தை பூண்டவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்தால நரகத்துக்கு போவாங்க, அப்படி பொய் தவத்தை செய்தவர் ஒரு போதும் அவங்க வந்து புண்ணியர் ஆக மாட்டாங்க. பொய்த்தவமானது மெய்த்தவம் மாதிரி இல்லாம உலக போகத்துல சில காலம் இவங்க வந்து போக்கியமாக இருக்கலாம். சரி, ஆக உண்மையான ஞானத்தால் தான் தவம் சித்திக்கும் என்பதுதான் இந்த பாடலின் கருத்து என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து நான்கு வேடம், பொய் வேடம், மெய்வேடம், மீண்டும் பொய் வேடம், உய் வேடம் என்று. பொய் வேடம் பூண்பர் பொசித்தல் பயனாக, மெய்வேடம் பூண்போர் மிகுவிச்சை கை கொள்வர், பொய் வேடம் மெய்வேடம் போலவே பூனினும் உயர் வேடமாகும் உணர்ந்தறிந்தோர்க்கே என்று சொல்லுகிறார். உண்பது, அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா காவி உடுத்து அந்த மாதிரி ஒரு வேடத்தோட இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து பிச்சை மட்டும்தான் ஏற்று உண்பார்கள். அப்போ பொய்யாக தவ வேடம் பூண்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய காசை வச்சு உண்டல் அது மட்டும்தான் செய்வாங்க. உண்மையான தவ வேடம் பூண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கையில பிச்சை ஏற்று உண்டு தாங்கிக்கிடுவாங்க. பொய் வேடத்தை மெய்வேடமே போல பூணினால் அந்த வேடத்தின் உயர்வையும் உண்மையும் உணர்ந்து அறிகின்றவர்களுக்கு அதுவே அவர்களை கடைத்தேற்றக்கூடியது. அந்த வேடமே கடைத்தேற்றும் என்று சொல்லுகின்றார். அதாவது அந்த மக்கள் வந்து தவ வேடத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு கொடுக்காங்க, அன்பும் காட்டுவாங்க. அதனால அதை கண்ட உடனே என்ன செய்வாங்கன்னா நிறைய உணவு அளிப்பார்கள். அதை பெற்றுக்கொண்ட அவர்கள் நன்றாக தின்று திரிவார்கள். அதனால் அந்த பொசித்தல் தான் அவங்களுடைய பயனாக இருப்பதால் அதற்கு பொய் வேடம் என்று பெயர். உண்மை வேடம் பூண்டு உயர் தவத்துல நிக்கக்கூடியவங்க தவம் இடையறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் உடல தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு தான் உணவை உண்பார்கள். அதையும் கைப்பிச்சையாக ஏற்று உண்பார்கள். உணர்தல், எதை உணர்தல், இதுதான் உயர் நெறி என்று தெளிதல் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த உய் வேடம் எது, பொய் வேடம் எது என்று நமக்கு சொல்லி இப்ப நம்ம சிந்திச்ச இந்த ஆறு பாடல்களின் மூலமாக அன்பால் ஆடி பாடி அழுது அறற்றுதலும் அந்த உண்மையான ஞானமும் உணர்ந்தறிதலும் தான் உண்மை தவ ஒழுக்கம். ஏனைய ஆடம்பரமான தவம் மறைத்து அல்லவை செய்யக்கூடிய விஷயங்கள் அதன் மூலம் உலக போகத்தை நுகர்ந்தால் அது பொய் வேடங்கள். அந்த பொய் வேடம் உடையவர்களால புவனி வந்து வளம் குன்றும், அதாவது உலகம் வந்து வளம் குன்றும். அவர்களை அகற்ற வேண்டியது, அந்த மாதிரி போலிகளை எல்லாம் அகற்ற வேண்டியது அரசனுடைய கடமை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது இந்த சஷ்டி ஆகியால் திருமந்திர சிந்தனையை இத்தோடு நிறுத்திக்கொண்டு அந்த அதாவது அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒன்றிரண்டு சிந்தனைகள். முருகப்பெருமானுக்கு இந்த அலங்கார பாடல்களின் மூலமாக அலங்காரம் செய்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் நம்முடைய அருணகிரிநாதர். முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று அவரை நேரிலே தரிசித்து அவர் இவருடைய நாவிலே பிரணவத்தை எழுத பாடச் சொல்ல அதன் மூலமாக அப்போதிருந்தே முருகப்பெருமான் மீது திருப்புகள் பல தலங்களுக்கு, அதாவது ஆறுபடை வீடுன்னு சொல்லக்கூடிய தலங்களுக்கும் பாடி பொதுவாக மற்ற தலங்களுக்கும் பாடியிருக்காரு. எவ்வளவோ பாடல்கள், நல்ல அருமையான சந்தம், அருமையான கருத்துக்கள். அதற்கு அடுத்தபடியாக கந்தர் அனுபூதி பாடியிருக்காரு, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, வேல் வகுப்பு, மயில் விருத்தம், அந்த மாதிரி பல நூல்கள் அவர் செய்திருக்கின்றார். அதில் இந்த கந்தர் அலங்காரத்திலே நமக்கு உபதேசம் செய்வது போல ஒரு பாடல், அந்த பாடலை இப்போது நாம் பார்க்கலாம். அது பதினாறாவது பாடல். தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை, தானம் என்றும் இடுங்கோல் இருந்தபடி இருங்கோல், எழுபாரும் உய்ய கொடுங்கோபச் சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல், விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே என்று சொல்லுகின்றார். மனம், அந்த மனத்தை வந்து என்ன செய்யணும், மனம் வந்து ரொம்ப வேகமா இருக்கு, வேண்டாத செயல்கள் வேண்டாத எண்ணங்களை சிந்திக்குது. அதனால அந்த மனத்தோட வேக செயலை தடுக்க வேண்டும். அந்த மனம் தடுக்கப்படணும், இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில நல்ல ஞான விஷயங்கள் நமக்கு கிட்டாது. மனத்தை தடுத்தாலன்றி ஞானம் கிட்டாது. உள்ளம் அடங்குறின் அல்லால் தெள்ளறிய சிவஞானம் சிவனாது என்று தணிகை புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, அப்ப மனதை என்ன செய்யணும், தடுக்கணும். அந்த மனதோட வேகத்தை தடுக்கணும், ஒடுக்கணும், மனசு வந்து ஒடுக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்கு, விடுங்கோல் வெகுளிய, கோபத்தை விடணும். தானம் இடுங்கோல் இல்லையா, எப்போதும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தானம் என்றும் இடுங்கோல்னு சொல்லிட்டாரு, என்னாலும் தானம் செய்ய வேண்டும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இருந்தபடி இருங்கோல், விடுங்கோல் வெகுளியை அப்படின்னு சொல்றது. முதல்ல நம்ம கோபத்தை வந்து நீக்கியே ஆகணும். வெகுளிங்கிறது கோபத்தை தான் குறிக்குது. போக்குவது எது எனில் வெகுளி போக்குக என்று மேரு மந்திர புராணத்திலும் நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, அது மாதிரி தானம் என்றும் இடுங்கோல் இல்லையா, அந்த கரவாது இடுவாய் என்று கந்தர் அனுபூதியிலையும் சொல்லியிருப்பார். திருப்புகள்லையும் சொல்வாரு, இரவோருக்கு ஏதும் இத்தனை தானம் இடாதவர் நரக உழல்வாரே என்று சொல்லுகின்றார். நரக லோகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்றார். அடுத்து அந்த இருந்தபடி இருப்பது என்றால், அதாவது தாமசம் ராட்சசம் அந்த மாதிரி குணங்களால் பீடிக்கப்படாம சுத்த நிலையாய் இயற்கையா இருக்கக்கூடிய சாத்வீக குணத்தோட இருப்பது. எனக்கு சோம்பல் வந்திருக்கு, கோபம் வந்திருக்கு, நான் தெய்வமேனு சும்மா இருக்கேன் அப்படின்னுங்கிற ஒரு சொல் வழக்கு உலகத்துல நம்ம கேட்டு பார்த்திருக்கோம். அத்த சாத்வீக குணம் மாறுனா தாமச குணமும் ரஜோ குணமும் வரும், அத நமக்கு அது காட்டுது. அப்போ இனி நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படிங்கிற வள்ளுவருடைய கருத்துக்கு ஏற்ப நமக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைச்சாலும் எப்படி இதுக்கு முன்பு அடக்கம் இருந்ததோ அதே மாதிரி அடக்கத்தோட தான் இருக்கணும். அதான் நிலையில் தெரியாமல் இருந்தபடி இருக்கணும், அதுதான் பெரிய விஷயம். அதை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஒரு உபதேசம் உலகவர்களுக்கு சொல்றாரு, வறிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவளவேனும் பகர்மீன்கள். இந்த உங்க உடம்போட நிழல் வந்து வெயில் அடிக்கும் போது உங்களுக்கு உதவல, அதே மாதிரிதான் உங்களுடைய சொத்து சுகமெல்லாம். அதனால யாராவது வறுமையில் இருந்தால் அவர்களுக்கு நாம என்ன செய்யணும், உதவி செய்ய, நொய்யில் பிளவளவாக கொடுங்க. நொய்யின்னா குருணை, அதுல ஒரு பிளவளவாது கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, நம்ம வச்சிருக்கிற எதுவும் நம்ம போகும்போது பட்டினத்தடிகள் சொன்னது போல காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கும் பாங்க. அதத்தான் இவரும் சொல்றாரு, அந்த உடம்பால உங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அத்தோட அந்த உடம்போட வெறும் நிழல் மாதிரி இந்த பொருள் எல்லாம் நம்ம முன்னால காணாம போயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆக அந்த கருத்தை நாம் மனதில் வைத்துக் கொண்டு அந்த முதல் பாடலில் சொன்னது போல மனத்தை தடுக்க வேண்டும், வெகுளியை விட வேண்டும், தானம் இட வேண்டும், இருந்தபடி இருக்க வேண்டும். அடுத்து அந்த பெருமானுடைய அருள் வந்து தானே உனக்கு வெளிப்படும் என்று மிக அழகாக உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்து வறிஞருக்கு நொய்யில் பலவளவு குறுநேல பாதியாவது கொடுங்க அப்படின்னு அழகா எடுத்து சொல்றாரு. அடுத்து மரண பயம் இல்லை என்பதை பல இடங்களில் சொல்லிக்கொண்டே போகிறார். இன்றைய காலகட்டத்துல எல்லாருக்கும் நமக்கு ரொம்ப ஒரு பயம் வந்து இருக்கிறது. அந்த மாதிரி இந்த ஒரு கிருமிகள் இருப்பதால் அங்கனம் இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும் என்றால் பெருமானை சிக்கன பிடிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அவர் வருவாரு, எப்படி வருவார், ஏன்னா இவர்லாம் அவரை நேரில் கண்டு தரிசித்தவர். நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவ யோகிகளே, காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே என்று சொல்லுகிறார். சிகண்டி என்பது மயிலை குறிக்கிறது. அந்த நீல மயில் மேல ஏறக்கூடிய பெருமான் எப்ப நினைச்சாலும் அப்போதெல்லாம் அழகான அந்த வள்ளி குரத்தியோடு வந்து அருள் செய்வார். அப்படி குருநாதன் சொன்ன சீலத்தை இல்லையா, அந்த குருமொழியை சிவ யோகிகளால் மட்டும்தான் தெளிந்து அறிய முடியும் சரியா என்று மிக அழகாக நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றார். அவர்கள் காலத்தை வென்று இருப்பார்கள் என்றும் நமக்கு காட்டி இருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். அவங்கதான் காலத்து மற்ற கர்மிகள் இருக்காங்களே, இந்த உலக காரியங்களில் ஈடுபட்டு வெற்று கர்மங்களை செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, அதற்கு அடுத்தபடியாக திருவடியை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார். பொக்க குடிலில் புகுதா வகை புண்டரிகத்தினும் செக்க சிவந்த கழல் வீடு தந்து அருள். அதை அழகா அண்டர்லைன் பண்ணிக்கிடணும். செக்க சிவந்த கழல் வீடு தந்தருள், சிந்து வெந்து கொக்கு தரிபட்டு எரிபட்டு உதிரம் குமு குமு என கக்க கிரியுருவ கதிர் வேல் தொட்ட காவலனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூரபத்மா இல்லையா, அதெல்லாம் அவரை தண்டிக்கும் போது என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் இந்த பாடல்ல மிக அழகாக எடுத்து சொல்லி கண்டிப்பாக எனக்கு வீடு வேண்டும், வீடு தந்தருள், எந்த வீடு, கழல் வீடு தந்தருள் என்று வினவுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சிறப்பு அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் என்று நமக்கு பல முறை எல்லா ஞானிகளும் அறிவுறுத்தியிருக்காங்க. விழிக்கு துணை இரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் அருணகிரிநாதர். முருகா என்று சொல் வந்து ஒருமைதான், ஆனா முருகா எனும் நாமங்கள் என்று பன்மையில சொல்றார். அந்த ஒரு நாமத்தை சொன்னாலே பல நாமங்கள் சொன்னா ஒரு பலன் கிடைக்கும். அதுல அவர் மிக அழகாக என்ன சொல்லுகின்றார், அந்த நாமத்தை சொல்ல வேண்டும், அப்படி சொல்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்தால், அடியார்க்கு நல்ல பெருமாள், அதாவது அடியவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர், அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள், அந்த அசுரர் குலம் அதை பொடியாக்கும்படியாக அவர் என்ன செய்கின்றார், நம்முடைய முருகவேள் அவருடைய பெயர்களை சொல்ல வேண்டும். அதை சொன்னால் முடியா பிறவி, அதுதான் ஓயாம வந்துகிட்டே இருக்கும் இல்லையா பிறவிக்கு, அந்த பிறவிங்க கடல்ல புக மாட்டாங்க முருகநாமத்தை சொன்னவங்க. அந்த பிறவிக்குள்ள வந்து இப்ப எப்படி இருக்கும், அலைச்சல், அப்படி அலைச்சல் நீங்கும், எல்லாவற்றையும் வறுமையால கெடுக்கிறாரு. அதனால இந்த பூமிக்கு அப்படி அந்த படிப்படியாக அவங்க அப்படி இது பண்றாங்க, வறுமையால இந்த பூமியில விதனப்பட மாட்டார்கள், துன்பம் அடைய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப நாமத்தை சொல்லுவதால் நமக்கு நன்மை. மற்றொரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூழனும் வெப்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெடுத்தேன் சொல்வார். அவருடைய திருநாமமும் நமக்கு நல்லதை தருது. அதே மாதிரி அந்த திருநாமத்தை சொன்னா பெருமானுடைய காலானது நம்ம தலைமையில படுதான். அப்ப பிரம்மா கையால எழுதுன நம்முடைய தலையெழுத்து மோசமா இருந்தா அந்த திருவடி பட்டோடனே அது நல்ல எழுத்தா மாறிடுமா. அவன் கால்பட்டு அழிந்தது அயன் கையெழுத்து அப்படின்னு சொல்றார். ஆக மிக அருமையான முறையிலே முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். மற்றபடி நம்முடைய குணங்களை நாம் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார். இப்போது நிறைவாக வாழ்த்து பாடல், தெய்வ மறையவர் விளங்க சிவசமய மனுவேந்தன் செங்கோல் ஓங்க, பெய்வளங்கூர் மழை பொழிக மண்ணுயிர்க்கு இன்பம் பொழிக பெரியோர் வாழ்க, மெய்வளர் நம் திரு ஆப்பனூருடைய பரமர் திருமேனி தீண்டும் சைவர் குலம் பெருக, வான் தழி புதுக்கும் அன்பர் குலம் தழைத்த மாதோ என்று வாழ்த்தி, இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து, நாள்தோறும் மக்களை ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த எழில்ஞான பூஜையை செய்து கொண்டிருக்கக்கூடிய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.